الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا وبعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون صدق الله العظيم عن أبي هريرة رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم إن الله يرضى لكم ثلاثا ويسخط لكم ثلاثا يرضى لكم أن تعبدوه ولا تشركوا به شيئا وأن تناصحوا من ولاه الله أمركم صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இந்த உலகத்தில் படைத்து நாம் சிறப்பாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக மார்க்கமாக இஸ்லாத்தை தந்திருக்கிறார். நமது வாழ்வோடு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சகோதரர்களே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்திலே இந்த தீனிலே தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறார். ஒரு பூர்த்தியான மார்க்கம், முழுமையான மார்க்கம், வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகள், புத்திமதிகள் அத்தனையும் தெளிவாக சொல்லப்பட்ட மார்க்கம். அதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா وَلَا تَتَّبِعُوا خُطُوَاتِ الشَّيْطَانِ إِنَّهُ لَكُمْ عَدُوٌّ مُّبِينٌ. உங்களுக்கு நாம் தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் முழுமையான பூர்த்தியான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்துக்குள்ளே நீங்க முழுமையாக நுழைஞ்சு கொள்ளுங்கோ என்று அல்லாஹு தஆலா சொல்றார். சகோதரர்களே, தீனுக்குள்ளே முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் என்பதின் அர்த்தம் என்ன? நமது அன்றாட வாழ்க்கையிலே, நமது பருவ வயது முதல் நாங்கள் மௌத்தாகும் வரைக்கும் நமது அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவர்களும் இஸ்லாத்துடைய தீனுடைய ஒவ்வொரு அனுஷ்டானங்களையும் ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும். சகோதரர்கள், பேரை பெயரை வைத்தும் வேறு பெயரை மட்டும் வைத்தால் முஸ்லீமாக முடியாது. ஹத்னாவை செய்துவிட்டால் மாத்திரம் முஸ்லீமாக ஆக முடியாது. ஏதோ சடங்கு சம்பிரதாயங்களை செய்வதால் முஸ்லீமாக ஆக முடியாது. அவைகளும் செய்ய வேண்டிய ஒரு விடயங்கள் தான். ஆனால் முழுமையாக அல்லாஹ் எவற்றை இஸ்லாம் என்று குர்ஆனில் சொல்லுகிறானோ, எவற்றை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டினார்களோ, செய்து காட்டினார்களோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அத்தனை விடயங்களையும் நமது அன்றாட வாழ்க்கையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இந்த மார்க்கத்தை நாங்கள் உங்களுக்கு முழுமையாக்கி தந்திருக்கிறோம். இது ஒரு அறமுறையான மார்க்கம் அல்ல, இதை பூர்த்தியாக்கி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றது மட்டுமல்ல, சிந்திச்சு பாருங்கள், வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த மார்க்கம் என்னுடைய ஒரு அருக்கொடை. அல்லாஹு தஆலா சகோதரர்களே எங்களுக்கு இவ்வளவோ அருக்கொடைகளை தந்திருக்கிறார். அல்லாஹுடைய அருக்கொடைகளை நாங்கள் எண்ணுவோமே ஆனால், கணக்கெடுப்போமே ஆனால் எங்களால் அதை கணக்கெடுக்கவே முடியாது. அதை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்சூஹா. அடியார்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருக்கொடைகளை நீங்கள் எண்ணுவீர்களே ஆனால், நீங்கள் கணக்கெடுப்பீர்களே ஆனால் உங்களால் அவற்றை கணக்கெடுக்க முடியாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு எவ்வளவு பெரிய அற்கொடைகளை தந்திருக்கிறார். காற்றுடைய பெருமதி என்ன, நெருப்புடைய பெருமதி என்ன, மலையினுடைய பெருமதி என்ன, தண்ணீருடைய பெருமதி என்ன. சகோதரர்களே, அதே போல எங்களுடைய உடம்பிலே ஒரு கண்ணுடைய பெருமதி என்ன. இன்றைக்கு அடிக்கடி நாம் வைத்திய சாலைகளை போய் பார்க்கிறோம், ஒரு நபருக்கு கிட்னி ஆபத்து ஏற்பட்டால், கிட்னியிலே பழுது ஏற்பட்டால், சகோதரர்களே, ஒரு கிட்னி அதை மாற்றுவதற்காக, அதை சத்திர சிகிச்சை செய்து அது வேறொரு கிட்னியை பொருத்துவதற்காக இன்று எத்தனை லட்சக்கணக்கு செலவழிக்கப்படுகிறது சகோதரர்கள். அவ்வளவு லட்சக்கணக்கு செலவழித்து அதை சிகிச்சை செய்யப்பட்டாலும் கூட சில சந்தர்ப்பங்களிலே அது அந்த இடத்துக்கு அது பொருத்தமாக அமையாததை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் எவ்வளவோ இருக்கு. எனவே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் ஆக உன்னதமானது, மிக உயர்ந்ததுதான் இந்த தீனுல் இஸ்லாம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது நாங்க சந்தோஷமாக வாழணும்ன்றதுக்காக. அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்திலே, இந்த தீனிலே உங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தவில்லை என்று சொல்லுகிறார். சகோதரர்களே, அது என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை பின்பற்றுவது கஷ்டம் அல்ல, அல்லாஹ் நெருக்கடிய கஷ்டத்தை இந்த மார்க்கத்தில் எங்களுக்கு ஏற்படுத்தல, இது எங்களுடைய சுபீட்சமான வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த இஸ்லாத்தை, அல்லாஹுடைய இந்த கட்டளைகளை, அஹ்காமாத்துகளை சிறந்த முறையிலே சமுதாயத்துக்கு விளங்கப்படுத்துவதற்காகத்தான் சகோதரர்களே அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பி வைத்தான். இந்த நபிமார்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹுடைய படைப்புகளிலே மிக உன்னதமானவர், அல்லாஹுடைய படைப்புகளிலே மிக சிரேஷ்டமானவர்கள். அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து பிறக்கி எடுத்து சகோதரர்களே அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தான். எனவே அவர்களிடத்தில் இருந்த அந்த பண்புகள், அவர்கள் எப்படி சமுதாயத்தை வழி நடத்தினார்கள், அல்லாஹினிடத்தில் இருந்து வகையை பெற்று, அல்லாஹினிடத்தில் இருந்து அந்த புத்திமதிகளை பெற்று அவர்கள் உம்மத்துக்கு முன்வைத்த இந்த விஷயங்கள் இருக்கிறதே சகோதரர்களே, இதுக்குத்தான் நாங்கள் தீன் என்று சொல்லுகிறோம். கடைசியாக கண்மணியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். எனவே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வினாடியும், நபி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களும், ஒவ்வொரு பகுதியும் சகோதரர்களே இந்த சமுதாயத்துக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை, மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. நாம் வேற யாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அழகான முன்மாதிரி, உங்களுக்கு குடும்பம் நடத்தணுமா, குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், சகோதரர்களே பிள்ளைகளை வளர்க்கணுமா அதற்கு தேவையான விஷயங்கள், தொழில் செய்யணுமா வியாபாரம் செய்யணுமா அதற்கு தேவையான விஷயங்கள், ஆட்சி நடத்தணுமா நாட்டை ஆளணுமா அதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கவனித்துக்குரிய சகோதரர்களே, இந்த தெளிவான வழிகாட்டலை சுமந்த நாம் இன்றைக்கு யாரையோ பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த தலைவர், இந்த தலைவர், அவர், இவர் என்று சொல்லிக்கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டுவிட்டு, குர்ஆனையும் நபி அவர்களுடைய வழிகாட்டலையும் விட்டுவிட்டு நாம் எதையோ பின்பற்ற ஆரம்பித்ததின் காரணமாக எந்த வெற்றியை நாங்கள் அடையணுமோ அந்த வெற்றியை அடையாதவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு சகோதரர்களே நன்றா சிந்திச்சு பாருங்க, நாம் இன்றைக்கு உலகத்துல அத்தனை வளங்களும் எங்களுடைய கையில தான், முஸ்லீம்களுடைய கையில் அல்லாஹ் பொருத்த வளங்களை கொடுத்து வைத்திருக்கிறான். மிக பெருமதியான அதாவது பொருள்களை அல்லாஹு தஆலா கொடுத்து வைத்திருக்கிறான். ஆனால் உலகத்திலே எண்ணிக்கையிலே கூடுதலாக இருக்கிறோம் சகோதரர்களே. ஆனாலும் நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கல, எங்கட உம்மத்துக்கு எதிர்பார்த்த கண்ணியம் கிடைக்கல. காரணம் என்ன? நாங்க நல்லா சிந்திச்சு பார்ப்போமேயானால், ஒன்று சகோதரர்களே, நாம் ஒற்றுமை இழந்து விட்டோம். சரியான ஒரு வழிகாட்டல், சரியான ஒரு தலைமைத்துவத்தை பிறக்கி எடுத்து அதற்கு கீழாலே நாங்கள் அதாவது அதற்கு வழிபடாதவர்களாக, நாங்கள் அதை தொடராதவர்களாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, மிகப்பெரிய ஒரு முசீபத்தாக எங்களுக்கு இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள். எனவே அல்லாஹு தஆலா நபிமார்களை இந்த உம்மத்துக்கு சும்மா அனுப்பல, பெரிய ஒரு பயிற்சியை கொடுத்துத்தான் அவர்களை இந்த உம்மத்துக்கு வழிகாட்டிகளாக அல்லாஹு தஆலா அனுப்பினான். நபிமார்களுடைய ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறை நாங்கள் படிக்கிறோம், குர்ஆனை பார்க்கிறோம், 25 நபிமார்களுடைய சம்பவங்கள் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, ஏக காலத்துல, ஒரே காலத்துல பல நபிமார்கள் இருந்திருக்கிறார்.
ஆனாலும் கூட அந்தந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த போதனைகள், அவர்களுக்கு கொடுத்த பயிற்சி, அவர்களுக்கு கொடுத்த தர்பியத், அவர்கள் மனிதர்கள் மிக சிறந்தவர்கள், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அல்லாஹு தஆலா புரட்டி எடுத்து சமுதாயத்தினுடைய வழிகாட்டலுக்காக அவர்களை அப்படி அனுப்பி வைச்சார். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்ம பார்க்கணும். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் மிக விரிவாக குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தனது சமூகத்தை எப்படி அல்லாஹின் பக்கம் அழைத்தார்கள், அல்லாஹனுடைய அந்த ஈமானியத்தை என்கிற அந்த தௌஹீத் ஏகத்துவ கொள்கையை எப்படி அவர்கள் அந்த காஃபிர்களுக்கு மத்தியிலே, சிலை வணங்கிகளுக்கு மத்தியிலே, சகோதரர்களே, அல்லாஹ் அல்லாதவைகள் தெரியல நம்பிக்கை வைத்தவர்களுக்கு மத்தியிலே அந்த கொள்கையை சொல்லி அவர்களை சீர்படுத்துறதுக்காக முயற்சி எடுக்கிற நேரத்தில் எவ்வளவோ அவங்க சிரமத்துக்குள்ளாக்கப்பட்டாங்க. சகோதரர்கள் கட்டளைகளின் பெருமதியை அவர் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்றார். சகோதரர்களே, எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் அந்தந்த சமுதாயத்துக்கு அனுப்பிய நபிமார்கள் அவர்களுக்கு கொடுத்த புத்திமதிகள், அவர்களுக்கு இறக்கிய வேதங்கள், அவர்களுக்கு கொடுத்த சுகுப்புகளிலும் அந்த வேத கட்டளைகள் இருக்கிறதே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதை சமுதாயத்துக்கு பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுடைய பெரிய புத்திமதிகள். அதனால் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்றாங்க, வக்குல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, என்னவாப்பா நான் உங்கள் அல்லாஹின் பக்கம் அழைக்கிறேன், அல்லாஹனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக கூப்பிடுகிறேன், அல்லாஹுக்கு வழிபடுங்க, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, ஆகராவிலே சொர்க்கம் இருக்கிறது மட்டுமல்ல உலகத்திலே நல்ல வாழ்க்கை இருக்கிறது, பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது, கல்வி கேள்விகளிலே நீங்க நல்ல முன்னேற்றம் அடைவீங்க, உங்களோட பூமியில பரக்கத்துண்டாகும். பாருங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை நான் கூப்பிட்டேன், எப்படி கூப்பிட்டேன், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அல்லாஹ் மன்னிக்கிறவனப்பா, அல்லாஹ் மன்னிக்கிறவன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான், நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, சிலைய வணங்கிட்டீங்க, அல்லாஹ் அல்லாத பொருளை நம்பிட்டீங்க, சரி அல்லாஹ் மன்னிப்பான், இப்போ அல்லாஹ் பக்கம் திரும்புங்க, இப்ப அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கோ, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் செய்த தவறுகளுக்காக, பிழைகளுக்காக, குற்றங்களுக்காக நீங்க மன்னிப்பு கேளுங்கோ, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹுடைய பெருமையை சொல்றாங்க. அல்லாஹுடைய அந்த இரக்கம், அல்லாஹ் அல்லாஹுடைய கருணையை தன்னுடைய உம்மத்துக்கு சொல்லி காட்டுறான். சகோதரர்களே, அல்லாஹ் கருணை உள்ளவன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், நான் இவ்வளவு தான் தப்பு செய்தாலும் அல்லாஹுவின் பக்கம் நாங்க திரும்புற நேரத்துல, அல்லாஹுவின் பக்கம் நாங்க திரும்பி மன்னிப்பு கேட்கிற நேரத்துல அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இந்த விடயத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய உம்மத்துக்கு சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அவனோட வாழ்க்கையை திருத்துங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, அதே நேரத்தில் இன்னும் இஸ்திக்ஃபார் இன்னஹு கான கஃபாரா, நீங்க யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ரரா, நீங்க அல்லாஹ் சொல்ற மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்தால், சகோதரர்களே, அல்லாஹ் எந்த கட்டளையை தந்திருக்கிறாரோ எங்களுக்கு, உதாரணமாக இப்ப நம்ம மார்க்கத்துல நீங்க அல்லாஹ்வை விசுவாசிங்க, சொல்லுங்கோ, நோன்பு பிடிங்கோ, ஹஜ் செய்யுங்க, நல்ல நடைமுறைகளோட இருங்க, நல்ல குணங்களோட வாழுங்க, பொய் சொல்லாதீங்க, ஏமாற்றாதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்க, மது அருந்தாதீங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள். சகோதரர்களே, இவற்றை நாங்கள் செய்தால் சொர்க்கம் கிடைக்கிறது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய உம்மத்துக்கும் சொல்றாங்க, என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்யுங்க, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ரரா, அல்லாஹ் எப்போ உங்களுக்கு மழை தேவையோ அப்போ உங்களுக்கு மழையை பொழிய வைப்பான், யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ரரா, வயும் திதுக்கும் பி அம்வாலிம் வபனீன், அல்லாஹ் தஆலா பொருளாலும் பிள்ளைகளாலும் துன்யாவுடைய வசதி வாய்ப்புகளை தந்தும் உங்களுக்கு உதவி செய்வார். சகோதரர்களே, இதில் இருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய உம்மத்துக்கு சொன்ன அந்த தாவத்துடைய செய்தியிலிருந்து நாங்க என்ன விளங்குகிறோம்னா, அல்லாஹுடைய கட்டளைகள் இந்த பூமிக்கு மேலால் சரியாக நம்மளால் அல்லாஹுடைய அடியார்களால் அமல்படுத்தப்படும் என்று சொன்னால் இந்த பூமியில பரக்கத்துண்டாகும். இந்த பூமியில சகோதரர்களே, மனிதனுக்கு வாழ்றதுக்கு நல்ல ஒரு சூழல் உருவாகும். இன்றைக்கு பாருங்க, மழை பெய்ஞ்சாலும் எங்களுக்கு பாதிப்பு. எப்ப மழை தேவையோ அப்ப மழை பெய்யல. சகோதரர்களை அடிக்கிற உஷ்ணம் இன்றைக்கு நாம பார்க்கிறோம். அதை தாங்க முடியாமல் நாங்க மிகவும் கஷ்டப்படுகிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அதாவது இந்த இந்த அதாவது இந்த காலநிலைகளுடைய அதாவது இந்த உலகத்தினுடைய அத்தனை விடயங்களையும் சாதகமாக ஆக்குறது அல்லாஹ்வுடைய சக்தியில இருக்குது. அல்லாஹ் காற்றை எங்களுக்கு சாதகமாக ஆக்குவான், மழையை எங்களுக்கு சாதகமாக ஆக்குவான், காலநிலையை எங்களுக்கு சாதகமாக ஆக்குவான். எப்போ கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹுக்கு வழிபட்டால், நாம் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் இந்த உலகத்திலே நடந்தால், இன்னைக்கு தொழுகை இல்லாம கூட எத்தனையோ மக்கள் இருக்கிறார். தொழுகையை விடுறதுதான் ஒரு முஸ்லிமுக்கு ஆகப்பெரிய ஒரு முசீபத்தாக இருக்கு, மிகப்பெரிய பீடை சொல்லுவாங்களே தரித்திரியம். ஒரு முஸ்லிமுக்கு ஆகப்பெரிய தரித்திரியம் அவன் தொழுகையை விடுறது. கண்ணியமான சகோதரர்களே, தொழுகையே இல்லை என்று சொன்னால் மார்க்கம் அவருடைய வாழ்க்கையில எப்படி வரப்போகிறது? அதனால சகோதரர்களே, ஒவ்வொரு நபிமார்கள் தன்னுடைய உம்மத்துக்கு செல்ல அந்த தாவத்தை அவர்கள் எத்தி வைத்த சம்பவங்களை தெளிவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுல விசேஷமாக நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களோட சம்பவத்தில் இருந்தாங்க. என்ன விளங்குறோம்? அவங்க தந்த உம்மத் மிக மோசமான ஒரு சமூகம். அவர்கள் சிலை வணங்குகளாக இருந்தாங்க, மிகவும் பிடிவாதக்காரர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடங்க. அல்லாஹ் உங்களுக்கு மழை தேவையான நேரத்தில் மழையை பொழிய வைப்பான். வயும் திதுக்கும் தி அம்வாலிம் வபனீன், உங்களுக்கு எப்போ உங்களுக்கு அல்லாஹ் பொருளாதார வசதிகளை ஏற்படுத்துவான். உங்களுடைய ஊர்ல உங்களோட நாட்டுகள்ல உங்களுக்கு விவசாயம் செய்வதற்காக அல்லாஹ் ஆறுகளை ஓட செய்வான். சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க எத்தனை திட்டங்களை தீட்டுகிறோம். இன்றைக்கு நமது ஆட்சியாளர்கள் அரசாங்கங்கள் மக்களுடைய நலனுக்காக வாய்க்கால்களை வெட்டணுமா, குளங்களை அதாவது விவசாய நிலங்களை அதாவது ஏற்பாடு செய்யணுமா? எத்தனையோ ஏற்பாடுகள் செய்கிறார்கள். ஆனால் அத்தனை ஏற்பாடு செய்தாலும் கூட பஞ்சத்திலிருந்து எங்களுக்கு தப்ப முடியாம இருக்குது, வறட்சியிலிருந்து தப்ப முடியாம இருக்குது. ஏன் இந்த பீடை? சகோதரர்களே, நாங்க அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்ததுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு இப்படியான நல்ல ஒரு தர்பியா ஒரு பயிற்சியை கொடுத்துத்தான் உம்மத்துக்கு வழிகாட்டிகளாக அனுப்பினான். எனவே அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க என்ற முறை, அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய அந்த அழகான வழிகாட்டல் எங்களுக்கு ஒரு பாடமாக அமையணும் என்றதுக்காகத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல இத்தனை சம்பவங்களையும் சொல்லுகிறார். ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு குர்ஆனில் அழகாக சொல்லப்படுகிறது. ஒரு சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக நபியாக அல்லாஹ் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்புகின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு பயிற்சி, மிகப்பெரிய ஒரு தர்பியாவை கொடுத்து அனுப்புகிறார். சகோதரர்களே, மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிக உன்னதமான ஒரு பயிற்சி தான் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர், மிக மோசமான ஒரு இரக்கம் இல்லாத ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளருடைய தொடர்புலே அல்லாஹு தஆலா அவரை வைத்தார். அதிலிருந்து மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் உம்மத்தை வழிநடத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு அதாவது பொறுப்பை, மிகப்பெரிய ஒரு பாடத்தை அங்கே கற்றுக்கொள்கிறார். ஃபிரௌனிடத்திலிருந்து மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் படித்த பாடங்கள், கணியத்துக்குரிய சகோதரர்களே, அது ஒரு உம்மத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய அழகான பண்புகளை அங்கே மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் அப்படித்தான் தலைவர்களை பயிற்றுவிக்கிறான் சகோதரர்களே. அதே போல அதற்கு பிறகு பாருங்கள், ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌன் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர். எத்தனை மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் பிறக்க போறாங்க, எங்கேயோ ஒரு சாஸ்திரகாரன், அவனுடைய நம்பிக்கையான ஒரு சாஸ்திரகாரன் சொன்னார், ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தையினாலதான் உன்னுடைய ஆட்சிக்கு அழிவு ஏற்படும் என்று சொன்னதனால சகோதரர்களே, அந்த வருடத்துல எத்தனை ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தார். ஆனால் பாருங்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை அவன் என்னதான் சிந்தித்தும் கூட, எத்தனை ஆண் குழந்தைகளை கொலை செய்தும் கூட, ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வெட்டி போட்டும் கூட கொலை செய்தும் கூட, அல்லாஹ் எந்த மூசாவை பிறக்க வைக்கணுமோ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்க வைத்தது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடாது என்று அந்த வருடத்திலே பிறந்த எத்தனை ஆண் குழந்தைகளை அவன் கொன்று குவித்தான் அந்த ஃபிரௌன். அல்லாஹோடு போட்டி போடலுமா சகோதரர்களே? ஆனாலும் அல்லாஹு தஆலா அவனுடைய முயற்சியை தோற்கடிக்க செய்தான். மூசா அலைஹி அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். அதே நேரத்தில் சகோதரர்களே, அவர்கள் எங்கே வளருகிறார்கள்? எந்த மூசா தன்னுடைய ஊரிலே இருக்கக்கூடாது, தன்னுடைய பிரதேசத்திலே வளரக்கூடாது என்று முயற்சி எடுத்தாரோ அல்லாஹ் அவனுடைய மாளிகைக்குள்ளே வைத்து வளர்க்கிறான். சகோதரர்களே, எங்கே வளர்ந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம்? சின்ன காலத்திலே வரலாறு சொல்கிறது, குர்ஆன் சொல்லுகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய மாளிகையிலே தான் அல்லாஹு தஆலா வளர்த்தார். சகோதரர்களே, அதுவும் தாயை போன்று கருணை காட்டக்கூடிய ஒரு பெண்ணாக அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாய், அதாவது தாயை இழந்துட்டாங்க. தாய் குழந்தையை பெற்றதோடு ஃபிரௌன் ஆண் குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த பயத்தினால ஒரு பெட்டியில போட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை அந்த குழந்தைய அப்படியே ஆத்துல விட்டுட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா. சகோதரர்களே, தாய் இல்லாத, தாயை பிரிந்த அந்த மூசா அவர்களை அல்லாஹு தஆலா வீணாக்கிறானா? பாருங்கள் அல்லாஹுடைய அற்புதத்தை. சகோதரர்களே, எதிர்காலத்திலே ஒரு சமூகத்துக்கு தலைவராக வழிகாட்டியாக வர வேண்டியவரை அல்லாஹ் எப்படி அவருக்கு தர்பியத்தை ஏற்படுத்துகிறான்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அங்கே அல்லாஹு தஆலா அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உம்மா என்ன செய்யறா, அப்படியே கடல்ல நைல் நதியில அந்த பெட்டியில போட்டு பிள்ளைய போட்டுறாங்க. ஆனால் அந்த பெட்டி மிதந்து மிதந்து சகோதரர்களே அது போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஃபிரௌனுடைய மாளிகைக்கு பக்கத்திலே அந்த பெட்டி வருகிறது. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா பிந்தி மசாஹிம், ஒரு சாலிஹான ஒரு மனைவி, நல்ல ஒரு பெண். அவர் ஃபிரௌனுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பிற்காலத்துல இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவங்க வளர்ந்து எப்போது அல்லாஹ்வை பற்றி அறிமுகம் செய்கிறாங்களோ அந்த நேரத்துல அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டத்துல பெருமதியான ஒரு பெண்ணாக இந்த ஆசியா பிந்தி மசாஹிம் ரலியல்லாஹு அன்ஹா மாறுகிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த ஞானம், அல்லாஹ்வுடைய அந்த சிந்தை, அல்லாஹ்வுடைய அந்த ஞானத்தை சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் அந்த ஃபிரௌனுடைய மனைவிக்கே அந்த குழந்தையை கொடுத்து அந்த மனைவி மூலமாக வளர்க்க வைத்தான். எவ்வளவு இரக்கம் காட்டினான் அந்த மனைவி. எனவே ஒரு கொடுங்கோல் பின்னால் இருந்து, பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கு பின்னால் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாலிப வயதுல நல்ல ஒரு தர்பியத்தை அடங்கி கொண்டாங்க. அதற்கு பிறகு சகோதரர்களே, அந்த தாயினுடைய அரவணைப்பு, ஒரு சமுதாயத்தை ஒரு தலைவன் எப்படி அணுகணும் என்ற பெரிய ஒரு பயிற்சியை ஆசியா பிந்தி மசாஹின், அதாவது அவனுடைய மனைவி மூலம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல அதற்கு பிறகு நம்ம பார்க்கிறோம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய ஊரை விட்டு போறாங்க. ஊரை விட்டு போய் நீண்ட சம்பவங்கள் போய் அவர்களுக்கு அல்லாஹ் போனதுக்கு பின்னால மதியன் என்ற ஊர்ல அல்லாஹ் ஒரு மூத்த மனிதர் மூலமாக, இன்னொரு நபி யார், ஹஜ்ரத் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அவர் மூலமாக இவருக்கு எப்படி தர்பியத்தை கொடுக்கிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அங்கே போய் பல வருடங்களாக அவர் மூசா சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ற அந்த பெரியார், அந்த மூத்த மனிதர் நபியுடைய தொடர்போடு இருந்து அங்கே அவருடைய மகளையும் கல்யாணம் கட்டி அங்கே பல வருடங்கள் ஆடு மேய்க்கிற தொழிலை செய்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முன். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு தலைவரை, நபிமார்களை குறிப்பாக அல்லாஹு தஆலா இப்படி பெரிய ஒரு தர்பியாவை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதற்கு பிறகு பல வருடங்களாக சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ற அந்த நபியுடைய தொடர்பிலிருந்து அவருடைய மருமகனாக மாறினது மட்டுமல்ல, அவருடைய ஆடுகளை மேய்த்து அல்லாஹ் அவருக்கு சமூகத்துக்கு தேவையான தலைமைத்துவத்துக்கான பெரிய ஒரு பயிற்சியை அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறார். அதற்கு பிறகுதான் அவர்கள் நபியாக ஆக்கப்படுகிறார். சகோதரர்களே, இப்படி லட்சத்துக்கு அதிகமான நபிமார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற 25 மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் சும்மா சமூகத்தின் தலைவர்களாக ஆக்கல்ல, அவர்களுக்கு பெரிய பயிற்சியை கொடுத்து நல்ல தர்பியாவை கொடுத்துத்தான் இந்த சமூகத்தின் வழிகாட்டிகளாக அல்லாஹ் அவர்களை அனுப்பினான். கடைசியாக எங்களுடைய தலைவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உலக முடிவு நாள் வரைக்கும், ஒரு சமுதாயத்துக்கு அல்ல, ஒரு ஊருக்கு அல்ல, ஒரு பிரதேசத்துக்கு அல்ல, உலக முடிவு நாள் வரைக்கும் தலைவராக அனுப்பினான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே அதற்கான பயிற்சியை நபி அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்தான் சகோதரர்களே, அது நபி அவர்களுடைய வரலாறை படித்து பார்த்தால் யாருக்கும் மறுக்க முடியாது. அதனால்தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட இன்றைக்கு கண்மணியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, உலகத்தில் சகோதரர்களை கண்டெடுக்க முடியாத ஒரு மனிதர், மிகவும் எல்லா முஸ்லீம் அல்லாதவருக்கு கூட போற்றி புகழுவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அதனால்தான் ரசூலுல்லாஹி தெரியாமல் அறியாமல் ஏதோ சொல்லி அபகீர்த்தி ஏற்படுத்தியவர்கள் கூட அண்மையில இஸ்லாத்துக்கு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்ணியம் அவங்களுக்கு தெரியல, அதை படிக்கல, ஏதோ யாரோ சொல்றத கேட்டு அதையும் இதையும் நபி அவர்களை பற்றி சொன்னாங்க. ஆனால் சகோதரர்களே, கண்மணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பயிற்சியை கொடுத்து தலைமைத்துவத்துக்கான அதாவது குணப்பண்புகளை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே ஏற்படுத்தினான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அவர்கள் அறியாமை காலத்துல அவங்க சின்ன வயதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்களுக்கு இருந்த அந்த அல்லாஹ் சின்ன வயதிலே அவங்களுக்கு கொடுத்த அந்த புத்தி கூர்மை. சகோதரர்களே, அவர்கள் பாடசாலையில போய் படிக்கல, ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கல, அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். சொல்லுவாங்க, எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தார்கள் ஹதீஸ்ல வருகிறது. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரா சொல்லலாம், நீங்களும் ஆடு மேய்ச்சீங்களா? ஓ, நானும் ஆடு மேய்த்தேன். ஏன் ஆடு மேய்க்கிற அந்த அந்த தொழிலே நபித்துவத்துக்கு முன்னால் சின்ன வயதிலே அவர்களை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினான் என்றால், சகோதரர்களே, அவர்களுக்கு அங்கே ஏழைகளோடு பழகின்ற முறை, வறுமையை தாங்கிக் கொள்ளுகின்ற அந்த தன்மை, சகோதரர்களை சகிப்பு தன்மை, ஆடு மேய்க்கிறது என்கிறது சின்ன ஒரு விஷயம் அல்ல. எங்களுக்கு இந்த ரோட்ல போற நேரத்தில் இந்த உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ளலாம், பாலை வனத்தில் அடிக்கிற வெயில், அந்த வெயிலுடைய அகோரத்தில் ஆடுகளை எடுத்துக்கொண்டு பாலைவன பூமியிலே சுற்றுவது என்கிறதை, மேய்க்கிறது என்கிறதை சின்ன ஒரு விடயம் அல்ல. எனவே சகோதரர்களே, அங்கே பெரிய ஒரு பயிற்சி அங்கே அந்த அந்த நபருக்கு ஏற்படுகிறது. பொறுமை, சகிப்பு தன்மை, சகோதரர்களே, இரக்க பண்பு, இப்படியான பண்புகளை அல்லாஹ் சின்ன வயதிலே கொடுத்தார். அதுக்கு பிறகு நாங்க நபி அவர்களை பார்க்கிறோம். சகோதரர்களே, வாலிப வயதுல அவங்க தன்னுடைய சாச்சாவோட அபூ தாலிபோட என்ன செய்யறாங்க, சிரியாவுக்கு ஒரு வியாபார கூட்டத்தோட போறாங்க. அந்த வயதுல, அந்த வாலிப வயதுல, சின்ன வயதுல சகோதரர்களே, ஒரு குழுவுக்கு தலைமை தாங்கிறது எப்படி? அங்க அதாவது வியாபாரத்துல அதே மாதிரி பிரயாணத்துல நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், இப்படியான நல்ல பண்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க படிச்சு கொள்றாங்க. அதற்கு பிறகு நாங்க பார்க்கிறோம், அதே போல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு பெரிய ஒரு செல்வந்த சீமான். மக்கால ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெருத்த வியாபார கோஷ்டிக்கு தலைவராக ஆக்கப்படுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அதே போல அந்த மக்கால் இருந்த அந்த ஜாகிலியா காலத்தில் இருந்த கொள்கைகள், சண்டைகள், பிரச்சனைகளை அதை தீர்க்கக்கூடிய அந்த அறிவை அல்லாஹ் நபி அவர்களுக்கு எப்படி கொடுத்தான்? உதாரணத்துக்காக பாருங்க, நபி அவர்களுடைய 30வது வயது. சகோதரர்களே, அந்த நேரத்தில் காபத்துல்லா அந்த காலத்தில் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியது, அதற்கு முன்னால நபிமார்கள் பராமரித்தது. எனவே காபத்துல்லாவை உடைத்து கட்டுகிற நேரத்தில் அந்த ஜாகிரியா காலத்தில் ஹஜரன் அஸ்வத் கல்ல கலக்கிதான். ஹஜரல் அஸ்வத் கல்ல கலக்கியதற்கு பிறகு சகோதரர்களே, காபத்துல்லாவ அந்த குறைசிகள் நபி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்க முன்பு புனர் நிர்மாணம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹஜரல் அஸ்வத் கல்ல புனர் நிர்மாணம் செய்யறதுக்காக கலத்தினாங்க. இப்போ மீண்டும் அந்த இடத்துல வைக்கணும். இதை யார் வைக்கிறது? அங்க கோத்திரம் கோத்திரமாக பிரிந்திருந்த அந்த அரேபியர்கள், அந்த மக்கத்து மக்கள் ஒவ்வொருத்தரும் சண்டை பிடிச்சு கொண்டாங்க. எங்கட தலைவர் தான் இதை வைக்கணும், எங்கட கபீலாவின் தலைவர் தான் இதை வைக்கணும், எங்கட கோத்திரத்தின் தலைவர் தான் இதை வைக்கணும் என்று சண்டை பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த காபத்துல்லாவுக்கு நாளைக்கு அதிகாலையில் யார் முதலாவதாக வருகிறாரோ அவருக்கு இந்த பொறுப்பு கொடுப்போம். அதனால இந்த ஊர்ல நடக்க இருக்கிற அந்த போர், அந்த யுத்தம் இல்லாமல் போகும். அப்படி ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொல்லி கபீலாக்களுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க. இது வரலாற்றில் அழகாக எழுதப்பட்டிருக்கு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாரும் ஆமரிச்சாங்க. சரி, அப்படி செய்வோம், நாளைக்கு யார் காபத்துல்லாக்கு முதலாவது வருகிறாரோ அவரை கொண்டு நாங்கள் இந்த ஹஜரல் அஸ்வதை இருந்த இடத்திலே மீண்டும் தூக்கி வைப்போம். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த நாள் பார்க்கறாங்க, எல்லாரும் யார் முதலாவது வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லாவுக்குள்ள மஸ்ஜிதுக்குள்ள வந்துட்டாங்க. சகோதரர்களே, உடனே எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க, இவர்தான் தகுதியான மனிதர். சின்ன வயதிலிருந்தே அல் அமீன், நம்பிக்கையாளர், அசித்தீக், உண்மை பேசுகிறவர், நல்ல நடத்தை உள்ளவர் என்று பெயர் எடுத்த இந்த அல் அமீன் வந்திருக்கிறாரு. இவர் உண்மையிலே தகுதியானவர் தான். இவருக்கே இந்த பொறுப்பை கொடுப்போம் தான். சகோதரர்களே, இந்த பொறுப்பு கிடைத்ததற்கு பிறகு பாருங்க, அந்த வயதுல 30வது வயதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு உலகமே போற்றத்தக்க முறையில் அந்த கோத்திரங்களுக்கு மத்தியிலே நடக்க இருந்த பெரிய ஒரு போரை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாளிக்கிறார்கள் என்று பாருங்கள். என்ன சொன்னாங்க, இதை நான் மட்டும் தூக்கி இந்த இடத்துல வைக்கிறது நல்லதல்ல, அதனால இந்த பெருமையை ஹஜர் காபத்துல்லா என்கிறது எங்களுடைய உயிர் நாடி சகோதரர்களே, அவருடைய ஹஜர் அஸ்வத் என்கிறது நம் எல்லோருக்கும் தெரியும், ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து இறக்கி வைத்த கல்லு அது, அதை முத்தமிடுவது ஒரு வணக்கமாக இருக்கிறது சகோதரர்களே. எனவே அதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எனவே இந்த கல் இருக்கிறது, இதை அந்த இடத்துல வைக்கிற அந்த பெருமையை நான் மட்டும் ஈட்டிக் கொள்ள விரும்பல. நபி அவங்க என்ன சொல்றாங்க, எத்தனையோ கபீலாக்கள் இருக்குது, எத்தனையோ கோத்திரங்கள் இருக்குது, ஒரு புடவையை கொண்டு வாங்க என்றாங்க. ஒரு புடவையை கொண்டு வந்து வச்சு சகோதரர்களே அந்த புடவையில அந்த கல்லை தூக்கி வைக்கும்படி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரல் அஸ்வத் கல் அந்த புடவைக்கு மேலால் தூக்கி வைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சவுதி அரேபியாவுல மக்கால இருக்கிற கோஷ்டிகள், கபீலாக்கள், கோத்திரங்கள், அத்தனை பேர்களுடைய தலைவர்களையும் கூப்பிடுறாங்க. இந்த கபீலாவுடைய தலைவர், இந்த கபீலாவுடைய தலைவர், இந்த கோத்திரடைய தலைவர் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சகோதரர்களே அனைவருக்கும் அந்த புடவையை பிடிக்க சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைவரும் சேர்ந்து அதை கொண்டு போய் ஹஜ்ரல் அஸ்வத் கல் இருக்கிற இடத்துல காபத்துல்லா இடத்துல வச்ச பொழுது நபி அவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையினால் தூக்கி அங்கே வைக்கிறார்கள். இப்படி சகோதரர்களே அல்லாஹ் நபி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பே பெரிய ஒரு, அதாவது மிகப்பெரிய நல்ல நல்ல தலைமைத்துவத்துக்கான குணங்களை, நல்ல பண்புகளை யாராலும் கண்டெடுக்க, அதாவது பாடசாலையில் படித்தால் கூட பெற்றுக்கொள்ள முடியாத திறமைகளை அல்லாஹு தஆலா இயற்கையாகவே அன்னாருக்கு கொடுத்தான் சகோதரர்களே. அதற்கு பிறகுதான் சமுதாயம் எப்படி இருக்குது, கொலையில, கொள்ளையில, விபச்சாரத்துல இந்த சமுதாயம் இப்படி இருந்தால் சவுதி அரேபியா மட்டுமல்ல முழு உலகமும் சகோதரர்களே உலகத்தினுடைய நிலைமையை கண்டு நபி அவர்கள் கவலைப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் ஹிரா குகைக்கு போகிறார். ஹிரா குகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றதின் நோக்கமே சமுதாயத்தின் விடிவுக்காக. இந்த சமுதாயம் களவெடுக்கிறதுலையும் கொள்ளை அடிக்கிறதுலையும், அதாவது விபச்சாரம் செய்யறதுலையும், ஏமாற்றத்திலையும், இப்படி நல்ல பண்புகள் இல்லாம மிக மோசமான கட்டத்தில் இருக்குது. அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு, முன்னைய சமுதாயத்துக்கு நபிமார்களை அனுப்பியது போல, வழிகாட்டிகளை அனுப்பியது போல, இந்த சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டியால் அனுப்ப மாட்டானா என்ற இரக்கத்தில், கவலையில் தான் நபி அவர்கள் ஹிரா குகையிலே 40 நாட்களாக ஏதோ ஒரு முன்னைய, அதாவது வேதங்களில் உள்ள மாதிரி நபி அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள், அல்லாஹ்வை தியானிக்கிறார்கள் சகோதரர்களே. இந்த கவலையில் இருக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் 40வது வயதிலே அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் ஏன் கிடைத்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை பற்றி கொண்ட கவலை, சமுதாயத்துக்கான விடிவு அல்லாஹ்விடத்தில் இருந்து வராதா, சமுதாயத்துக்கான புத்திமதிகள் அல்லாஹ்விடத்தில் இருந்து வராதா என்ற ஏக்கம், என்ற கவலை, என்ற அழுகை ஹிரா குகையிலே 40 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே ஏன் ஒதுங்கி இருந்தார்கள்? தங்கே ஊரில் இருக்க முடியாததற்காகவா, மனைவியோடு கோபித்ததற்காகவா, பிள்ளைகளை வெறுத்ததற்காகவா, இல்லை சமுதாயத்துக்கான ஒரு விடிவு, சமுதாயத்துக்கான ஒரு அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு புத்திமதி வராதா 40 நாட்களாக எதிர்பார்த்திருக்கிறார் சகோதரர்களே. அதன் பிரதிபலிப்பாகத்தான் 40வது நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வாராங்க, ரசூலுல்லாஹை கட்டி அணைக்கிறாங்க. குர்ஆனுடைய முதல் வசனம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், ஹலக்கல் இன்ஸான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரமுல்லதீ அல்லம பில் கலம், அல்லம இன்ஸான மாலம் யஅலம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனின் முதல் 5 இந்த வசனங்களுக்கு சமமாக உலகத்திலே யாருடைய புத்தகத்திலே அறிவு இது மாதிரி வார்த்தைகள் இருக்கிறது சகோதரர்களை? சிந்தித்து பாருங்கள், ஒரு உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம் குர்ஆன். இந்த குர்ஆனின் ஆரம்ப வசனங்கள் எதை சொல்கிறது? அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வின் வல்லமைகள் பற்றி, அல்லாஹ்வின் உள்ளமைகள் பற்றி, அல்லாஹ்வின் சக்திகள் பற்றி, கல்வியை பற்றி, அறிவை பற்றி சகோதரர்களை, ஈமானை பற்றி, தக்வாவை பற்றி சுவரானல்லா. எனவே உலகத்துக்கு வந்த அல்லாஹிடத்தில் இருந்து வந்த முதலாவது புத்திமதி இந்த குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்கள். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு உலக முடிவு நாள் வரைக்கும் மிக சிறந்த ஒரு வேதத்தை வழிகாட்டியாக வழிகாட்டலாக தந்து மிக சிறந்த ஒரு வழிகாட்டியையும் தந்திருக்கிறார். எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது தரத்து பஅதி, அதாவது உங்களுக்கு பின்னால நான் ஒரு அதாவது நீங்க வழிகட்டு போகாமல் இருப்பதற்கு. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார், என்னுடைய மௌத்துக்கு பின்னால நீங்க வழி தவறி போகாமல் இருப்பதற்காக, வழிகட்டு போகாமல் இருப்பதற்காக நான் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு விடயங்களை விட்டு விட்டு செல்லுகிறேன். அதுல ஒன்று என்ன நபி அவங்க சொன்னாங்க, சகோதரர்களே, கிதாபுல்லாஹ் வசுன்னதி, அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய வேதமும் என்னுடைய சுன்னத், என்னுடைய வழிகாட்டலும் உங்களுக்கு இருக்கிறது, இதை பற்றி பிடிச்சு கொள்ளுங்கோ என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்ம சமுதாயத்துக்கு நடந்திருக்கக்கூடிய அதாவது தோல்வி பிரச்சனை இதெல்லாத்துக்கும் காரணம் என்ன, அல்லாஹ் அந்த சம்பூர்ணமான ஒரு வழிகாட்டி எங்களுக்கு தந்திருக்கிறான், அந்த சம்பூர்ணமான ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறான், அந்த வழிகாட்டல் குர்ஆன், அந்த வழிகாட்டி நபி அவர்கள். எனவே சகோதரர்களே, இதை நாங்கள் கையுட்டுட்டோம், இதை விட்டுட்டு இன்றைக்கு சின்ன பின்னமாகி குழுக்கள் குழுக்களாக, பாட்டி பாட்டியாக, பிரிவு பிரிவாக நமது சமுதாயத்தில் பிரிவுகளை ஏற்படுத்தி கொண்டதின் காரணமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியில இருக்கிறோம். இந்த நாட்டில் மட்டுமல்ல, இந்த நாட்டில் வாழ்கிற கொஞ்சம் முஸ்லீம்களாகிய நாங்கள் மட்டுமல்ல, ஏண்டா முஸ்லீம்களுடைய வெற்றிக்கு சகோதரர்களே நல்ல ஒரு தலைமைத்துவம் தேவையாக இருக்கிறது. இஸ்லாம் தலைமைத்துவத்தை எவ்வளவு தூரம் வலியுறுத்தியிருக்கிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களில் இருந்து நாங்கள் விளங்குகிறோம். சகோதரர்களே, தாரமி போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்ல வருகிறோம். சஹாபாக்களை பார்த்து நபி அவங்க சொல்றாங்க, உங்களில் மூவர் சேர்ந்து பிரயாணம் செய்தாலும், உங்களோட பிரயாணத்துல மூன்று பேர் நிறைக்கிறாங்க, அப்படி மூன்று பேர் சேர்த்து நீங்க பிரயாணம் செய்யறதாக இருந்தாலும் அவர்களிலே ஒருவரை நீங்கள் தலைவராக்கி கொள்ளுங்கள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல இருந்து என்ன விளங்குறோம், நல்ல தலைமைத்துவம் இல்லாத ஒரு கூட்டம் பிரயாணத்துல மூன்று பேர் போறீங்க, மூன்று பேர் போற நேரத்தில் உங்கள ஒருவரை நீங்கள் தலைவராக்கி கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி வைத்தார்கள் என்றால், எங்களுடைய ஊருக்கு நல்ல தலைவர் இல்லை, எங்களோட மஸ்ஜிதுக்கு நல்ல தலைவர் இல்லை, எங்களோட நாட்டு முஸ்லிம்களுக்கு நல்ல தலைவர் இல்லை, இருக்கிற தலைவர்கிட்ட நல்ல பண்புகள் இல்லை, இஸ்லாம் செல்லுகிற பண்புகள் இல்லை, தக்வா இல்லை, இறையச்சம் இல்லை, அவர்கிட்ட பணம் இருக்கிறது, அதற்காக தலைவராக்கிறோம், ஏதோ அரசியல் அரசியல் தொடர்புகள் அவர்த்தி இருக்குது, அதற்காக அவரை தலைவர். சகோதரர்களே, ஏதோ சில விடயங்கள் அவரிடத்தில் இருக்கிறதற்காக அவரை தலைவராக்கியோம் என்று சொல்லி அரைகுறையானவர்களை நாங்கள் தலைவர்களாக ஆக்கி பின்பற்றுவோமே ஆனால் நமது சமுதாயத்துடைய நிலைமை என்ன கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. எனவே எங்களுடைய தலைமைத்துவம் எதிலிருந்து வரணும் சகோதரர்களே, ஹலு சஹாபாக்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை நபிமார்கள் மூலமாக நபிமார்களுக்கு நுபுவத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த நுபுவத்துடைய அந்த வகையுடைய பிரகாசத்தால் அந்தந்த சமுதாயத்தை நபிமார்கள் வழி நடத்தினார்கள். அதற்கு பிறகு சகோதரர்களே, அதாவது கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஹியினுடைய பரக்கத்தால் நமக்கு தெரியும் சஹாபாக்களை உருவாக்கினார். சிறந்த உலகத்திலே மிக சிறந்த மக்களை நபி அவர்கள் வஹியுடைய பரக்கத்தால் உருவாக்கினார். அவர்களை தான் நாங்கள் சஹாபாக்கள் என்று சொல்கிறோம். குர்ஆனிலே அவர்களை அல்லாஹ் புகழுகிறான், ரிஜாலுன், அதாவது அவர்கள் சதகூமா ஆஹதுல்லாஹ வ ரசூல, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதிகளை உண்மைப்படுத்திய சமூகம் என்று அந்த சஹாபாக்களை அல்லாஹு தஆலா புகழுகிறார். அவர்களுடைய இபாதத், அவர்களுடைய சகோதரர்களை ஏனைய வணக்க வழிபாடுகள், ஏனைய உலகளாவிய தொடர்புகள், வியாபார நடவடிக்கைகள் எப்படி இருந்தது சகோதரர்களே, அதை நாங்கள் பார்க்கணும். அவர்கள்தான் எங்களுக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே. எனவே அந்த சஹாபாக்கள் அவர்கள் அவர்களுடைய அவர்கள் வழிகாட்டல நாங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முதலாவது கலீஃபாவாக பார்க்கிறோம். கலீஃபாவாக அவர் ஆக்கப்பட்டது அவருடைய பணத்தை வச்சு அல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பணம் இருக்குது என்றதனால சஹாபாக்களுக்கு மத்தியில அவர் தலைவராக்கப்பட்டார் என்றல்ல, சகோதரர்களே அல்லாஹ் அவர் வீரராக இருக்கிறார் என்பதால் அல்ல, நபி அவர்களே, அபூபக்கர் அலியல்லாஹ் தன்னுடைய மௌத்துக்கு பின்னால இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக அபூபக்கர் தான் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே, நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே எத்தனையோ அடையாளங்களை அதை விளங்கப்படுத்தி இருக்கிறார். முதலாவது நம்ம பார்க்கிறோம் ஹிஜ்ரத்தின் போது. ஹிஜ்ரத் எவ்வளவு முக்கியமான ஒரு சஃபர் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 53வது வயதுல மக்கால நபிப்பட்டம் கிடைச்சி 13 வருஷத்துக்கு பின்னால ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்களே, அந்த ஹிஜ்ரத் இருக்கிறதே சகோதரர்களே, அது மிக ஒரு கஷ்டமான ஒரு சிரமமான ஒரு பயணம். அந்த பயணத்துக்காக தேர்ந்தெடுத்தது நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான். இதிலிருந்து வளர்கிறோம், அதாவது நபி அவர்களுக்கு பின்னால் இந்த சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டியாக வரவேண்டியவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். எனவே சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூட இன்றைக்கு உலகத்திலே ஒரு பிரிவினர்கள், அது யார் என்று நான் சொல்ல தேவையில்லை, குறை சொல்வதை பார்க்கிறோம். அதாவது அபூபக்கரா அவரை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் சதி செய்துதான் நவுது பில்லாஹி மின்ஹா தலைமைத்துவத்தை அடைந்து கொண்டார் என்று பேசுகின்றவர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் தான் ஷியாக்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்டவர்களுடைய விஷயத்திலும் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சஹாபாக்களை தரம் குறைத்து விசேஷமாக இஸ்லாத்துக்காக பாடுபட்ட கலீஃபாக்களிலே முதன்மை வகிக்கின்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை தரம் குறைத்து பேசுகின்ற ஒரு பிரிவினர்களும் முஸ்லிம்களுக்குள்ளே இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு அநியாயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. எனவே ஹிஜ்ரத்துக்கு ரசூலுல்லாஹிக்கு உதவியாக இருந்தவர் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இதுஹுமா ஃபில் ஹாரி ஸானியஸ்னைன், அந்த ரெண்டு பேரும் குகையிலே இருந்த நேரத்தில், சவுர் குகையிலே நபி அவர்களுக்கு உதவியாக இருந்த உயிருக்கு ஆபத்தான அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹிக்கு உதவியாக இருந்தது யார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரில் இரண்டாவது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே இந்த அல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழுகின்ற இந்த விடயமும் சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுக்கு பின்னால் ஒரு தலைவராக வரவேண்டியவர் என்பதை எடுத்து காட்டுகிறது. அதே போல ரசூலுல்லாஹ் வஃபாத்துடைய நேரத்தில் இருக்கிறார், மௌத்துடைய நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களே, அதாவது மரணப்படுக்கையிலே மரண நோயிலே இருக்கிறார்கள், தன்னால் எழுந்து தொழுகைக்கு கூட போக முடியாது. ஆனாலும் ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு போகாமல் இருக்கல்ல, சஹாபாக்களுடைய தோளிலே ஊண்டி கொண்டு போய் சஃப்பிலே நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் தன்னால் தொழுகிக்க முடியாது, சொல்லுகிறார்கள், தொழுகையை நடத்துவதற்காக அபூபக்கருக்கு கட்டளையிடுங்கள், தொழுகையை நடத்துவதற்காக அபூபக்கருக்கு கட்டளையிடுங்கள். நபி அவர்கள் மௌத்துடைய நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் சகோதரர்களே, ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹுடைய மனைவி அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் கூட சொல்றாங்க, என்ற வாப்பா பலவீனமானவர், யார் ரசூலுல்லாஹ், இந்த பொறுப்பு தொழுகையை தொழுகைக்கு அதாவது முன்னால நிக்கிற பொறுப்பு சின்னொரு பொறுப்பு அல்ல, எனவே அந்த விடயத்தை என்னுடைய தந்தையால் செய்ய முடியாது, அவர் பலவீனமானவர் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லியும் கூட நபி அவர்கள் சொன்னாங்க, உங்களுடைய அபூபக்கருக்கு சொல்லுங்க தொழுகையை நடத்தும்படி, வேற யாருக்கும் அங்க பணிக்கல்ல. சகோதரர்களே, இப்படி பல அடையாளங்களை காணுகிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல தலைமைத்துவத்துக்கான அந்த பண்புகள், இறையச்சம், தக்குவா, நல்ல பண்பு, இரக்கம், சமுதாயத்தை பற்றிய கவலை, அத்தனை பண்புகளும் அவரிடத்திலே இருந்ததால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே அமீராக ஆக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு எல்லா சஹாபாக்களும் சகோதரர்களே, அதாவது அங்க அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். நீண்ட வரலாறு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமீராக்கப்படுகிறார்கள். எனவே சகோதரர்களே, தலைமை அதாவது தலைமைத்துவம் இருக்கிறதே அது ஆசைப்படுபவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு அல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல, அதிகமான சஹாபாக்கள் தலைமைத்துவத்துக்கு அமீராக வருவதற்கு பயந்தார்கள். ஆனால் சகோதரர்களே, இன்று நடக்கிறது, எனக்கு தலைமைத்துவம் கிடைக்காதா, எனக்கு முஸ்லிம்களுடைய அதாவது பிரதிநிதித்துவம் கிடைக்காதா, என்ன தலைவராக ஆக்க மாட்டாங்களா, அதற்கு தனக்கு ஏதுவானவர்களை கூட்டிக்கொண்டு, தனக்கு உதவியாக இருக்கிறவர்களை கூட்டிக்கொண்டு அதற்காக வேண்டி குழு சேர்ப்பதும், உம்மத்திலே இப்போது இருக்கிற அந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதும் இன்று நாங்கள் பார்க்கிறோம். அதனால இந்த நாட்டிலே கூட சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு முஸ்லிம்கள் சரியான இலக்க சரியான நோக்கத்தை அடைந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். உண்மையிலே சகோதரர்களே, இப்படி உலகத்தினுடைய லாபங்களுக்காக முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை சரியான தலைமைத்துவத்தை சீர்குலைக்கக்கூடியவர்களாக யார் மாறுகிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இன்றைய காலகட்டத்திலே எப்படியான ஒரு தலைமைத்துவம் எங்களுக்கு தேவை. அரசியலிலே மாத்திரம் முதிர்ச்சி அடைந்திருந்தால் போதாது. ஒருவர் அரசியலிலே முதிர்ச்சி அடைந்திருக்கிறார், அவர் எல்லா கட்சிகளிலும் இருந்திருக்கிறார், அரசியல் செல்வாக்கு அவருக்கு இருக்கிறது என்பதற்காக முஸ்லீம்களுடைய தலைவராக ஒரு அரசியல்வாதியை தூக்கி போட முடியாது. சகோதரர்களே, அதே நேரத்தில் அவரிடத்தில் பணம் இருக்கிறது, அவர் ஒரு கோடீஸ்வரர், அவர் ஒரு லட்சாதிபதி என்பதற்காக பணத்தை மட்டும் வைத்து அவருக்கு தலைமைத்துவம் கொடுக்க முடியாது. ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே எங்களுக்கு என்று அந்த காலத்திலிருந்தே வந்த ஒரு தலைமைத்துவம் நாங்கள் அதை பார்க்கிறோம். அது சகோதரர்களே, அங்கே அத்தனை பண்புகளையும் கொண்ட ஒரு சிறந்த தலைமைத்துவம் தான். உலமாக்களால் இந்த உம்மத் வழி நடத்தப்படுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சமுதாயத்தை வழி நடத்துவதற்கு தகுதியானவர்கள், தகுதியான சிறு பக்குவா உள்ள இரையச்சம் உள்ள சகோதரர்கள், அனைத்து பண்புகளையும் கொண்ட சிறந்த ஒரு அறிஞர்களின் குழு. எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஜ்தமி உம்மத்தி அலல்லலாலா, என்னுடைய உம்மத், என்னுடைய சமுதாயம் வழிகேட்டின் பேர்ல ஒன்று சேராது. என்னுடைய உம்மத் வழி தவறுவதின் பேர்ல, வழிகேட்டின் பேர்ல ஒன்று சேராது என்ற ஹதீஸ் இருக்கிறது. இது யாரை குறிக்கிறது? இதை இந்த உம்மத்தில் உள்ள உலமாக்களை குறிக்கிறது என்பதுதான் அதிகமான முஹத்தித்தின்களுடைய கருத்து சகோதரர்களே. எனவே இந்த உம்மத்திலே முஸ்லிம்களை, இந்த சமுதாயத்திலே, இந்த நாட்டிலே சகோதரர்களே, இந்த முஸ்லிம்களை வழி நடத்துவதற்கு என்று தெரிவு செய்யப்பட்ட உலமாக்களின் ஒரு கூட்டம் இருக்கிறது, ஜம்இய்யத் உலமா என்று நாங்கள் அவர்களுக்கு சொல்லுகிறோம். எனவே சகோதரர்களே, அவர்களுடைய வழிகாட்டல்ல எங்களுக்கு பிழை காண முடியாது. ஏதோ தப்பு இருக்கலாம், தவறு இருக்கலாம். ஒரு தவறு தலைவர் தப்பு செய்கிற நேரத்தில் முறையாக சுட்டி காட்டணுமே ஒழிய அவருக்கு எதிராக இன்னொரு இயக்கத்தை உருவாக்குவது, அவருக்கு எதிராக இன்னொரு ஜம்இய்யாவை உருவாக்குவது, ஜம்இய்யத்துல் உலமா அல்ல இந்த நாட்டின் தலைவர்கள் என்று சொல்லி வேறொரு குழுவை உருவாக்குவது, அது சமுதாயத்தின் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக செய்யப்படுகின்ற அல்லாஹுக்கு பொருத்தமற்ற மிக மோசமான ஒரு செய்தி, ஒரு விடயமாக இருக்கிறது சகோதரர்களே. ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எவ்வளவு அழகாக சொல்லுகிறார், வஅஸ்ஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபரகு, தீனுடைய பெயரால், குர்ஆனுடைய பெயரால், ஹதீசுடைய பெயரால் நீங்க பிரிஞ்சிடாதீங்க. அல்லாஹ் மார்க்கத்தை எங்களுக்கு தந்தது பிரிதத்துக்கு அல்ல. சகோதரர்களே, குர்ஆனின் பெயரால், நபியின் பெயரால் நீங்கள் குழுக்கள் குழுக்களாக பிரிந்து விட வேண்டாம். ஒன்று சேருங்க, சேர்ந்து வாழுங்க, ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இருங்க. சகோதரர்களே, இந்த உம்மத்துக்கு ஒரு தலைமைத்துவம் அவசியம் என்பதை ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நீண்ட ஒரு ஹதீஸில் இருந்து நாங்க விளங்குறோம். ஹுதைஃபத்துல் யமானி அவங்களுக்கு, நபி அவர்களுடைய நீண்ட ஒரு ஹதீஸ் என்ன சொல்றாங்க, நீங்க முஸ்லிம்களின் தலைவரை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க, அலைக்கும் அலைக்கும், அதாவது பில் ஜமாஅ ஹதீஸ்ல வருகிறது, முஸ்லிம் நீங்க வெற்றி பெறுறதுக்காக என்ன செய்ய, முஸ்லிம்களுடைய ஒரு ஜமாத்தையும் அந்த தலைவரையும் நீங்க பற்றி பிடிச்சு கொள்ளுங்க என்று சொல்லி நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுவதை நாங்க பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் கூட கடைசி உபதேசம் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில பயான் செய்றார். சஹாபாக்களுக்கு மத்தியில நபி அவர்கள் ஒவ்வொரு உபதேசம் செய்றாங்க. இர்பால் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அறிவிக்கிறார் அந்த ஹதீஸ, நபி அவர்களுடைய அந்த பயான் இருக்குதே, நபி அவர்களுடைய அந்த உபதேசம், தரஃபத் மின்ஹல் உயூன், அதாவது வஜிலத் மின்ஹல் குலூப், எங்கட உள்ளங்கள் பயந்து, நபி அவர்களுடைய பயானை கேட்ட எங்கட உள்ளங்கள் பயந்து நடுங்கின, எங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடித்தது, நாங்க பயந்துட்டோம். அவங்க நினைச்சோம், அவங்க சொல்றாங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி உபதேசமோ, நபி அவர்களுடைய கடைசி உபதேசமோ என்று நாங்கள் நினைச்சோம். அதனால நாங்க கேட்டோம், நபி அவங்கள்ட்ட ஒருத்தர் எழும்பி கேட்டார், யா ரசூலுல்லாஹ், கன் ஹாதிஹி மௌஇலத்து முவாத்தின், அல்லாஹ்வுடைய நபியே, உங்களுடைய இந்த உபதேசம் கடைசி உபதேசம் போல விளங்குது, உங்களுடைய மௌத்து நெருங்கி விட்டதாக நாங்கள் உணர்கிறோம். எனவே உங்களுக்கு பின்னால் நாங்க படிப்பின பெறுறதுக்காக, உங்களுக்கு பின்னால் நாங்க வெற்றி பெறுவதற்காக எங்களுக்கு நீங்க ஏதாவது உபதேசம் செய்யுங்க என்று கேட்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது அலைக்கும் பிஸ்ஸன் ஐ வத்தா, அந்த ஹதீஸ்ல வருகிறது. அதாவது எனக்கு பின்னால நீங்க நிறைய கருத்து வேறுபாடுகளை காணுவீங்க, எனக்கு பின்னால நீங்க சமுதாயத்துல நிறைய குழப்பங்களை, கருத்து வேறுபாடுகளை, கருத்து மோதல்களை என்னுடைய உம்மத்துல நீங்க காணுவீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு மத்தியில இருக்கிற தலைவர்கள், இறைநேசர்கள், தக்வாதாரிகள், அவர்களை நீங்க பின்பற்றுங்க. அலைக்கும் உங்களோட தலைவர் சொல்றது கேளுங்க, கேட்டு வழிபடுங்க என்று சொல்றது மட்டுமல்ல, நபி அவங்க சொல்றாங்க நேர் வழி பெற்ற தலைவர்கள். சகோதரர்களே, தக்வா இருக்கணும், இறையச்சம் இருக்கணும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும், நீதம் இருக்கணும். அவர்களுக்கு அதாவது சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஆளுமைகள் அவர்களிடத்தில் இருக்கணும். இதை நபி அவங்க இந்த உம்மத்தில எதிர்பார்த்தாங்க. சும்மா ஒருத்தர ஒண்ணுமே தகுதி இல்லாத ஒருத்தர தலைவராக்குறது அல்ல. சகோதரர்களே பாருங்க, உதாரணத்துக்காக நபி அவர்களுடைய துவா, நாம ஆரம்ப காலத்துல இந்த இஸ்லாத்துக்கு இஸ்லாத்த மக்கள் ஏற்றுக்கொள்ளணும், அதுலேயும் விசேஷமாக சமுதாயத்துல நல்ல ஒரு அதாவது டேலண்டோட நல்ல பண்ண நல்ல ஒரு அதிகாரங்களோட இருந்த இரண்டு நபர்கள், ஒன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, அடுத்தது அபூ ஜஹல். சகோதரர்களே, அபூ ஜஹல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இஸ்லாத்துக்கு முன்பு அவர் சமூகத்தின் தலைவராக இருந்தார். அவர் ஒரு நல்ல சமூக பண்புகள், அதாவது ஒரு தலைமைத்துவத்துக்கான பண்புகள் அவரிடத்தில் இருந்துச்சு. இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, துவா செய்றாங்க, யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை நீ அதாவது உமரை கொண்டு அல்லது அபூ ஜஹில் இப்னு ஹிஷாம், அதாவது இந்த அபூ ஜஹிலை கொண்டு நீ பலப்படுத்துவாயாக என்று துவா செய்யறாங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி துவா செய்யறாங்க? சமுதாயத்துக்கு தேவையான, சமுதாயத்துக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய அந்த பண்புகள், அந்த தகுதிகள் அவர்களிடத்துல இருந்ததனாலதான். இந்த விஷயத்துல அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கபூல் செய்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ், அவர்களுக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். எனவே சகோதரர்களே, சமுதாயத்தினுடைய தலைவராக யார் வர வேண்டும் என்ற அந்த பெரிய ஒரு சிந்தனையோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு துவா செய்கிறார்கள். எனவே சகோதரர்களே, சமுதாயத்தினுடைய தலைவர்களாக இன்றைய இந்த நாட்டிலே என்ற சமுதாயத்துக்கு வழிகாட்டிகளாக இருக்கிற அந்த உலமாக்கள், உலமாக்களின் ஒரு குழு அவர்கள் பொருத்தமானவர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே சகோதரர்களே, நாங்க அவர்களை பின்பற்றுவதுதான் அமீருக்கு வழிபடுதல் என்ற அந்த அந்த ஹதீஸுக்கு நாங்கள் வழிபட்டவர்களாகவும், யாரெல்லாம் சகோதரர்களே இந்த அதாவது இந்த தலைமைத்துவத்துக்கு வழிபட இல்லையோ அவர்கள் நிச்சயமாக நபி அவர்களுக்கு மாறு செய்து விட்டார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன ஹதீஸ்ல வருகிறது, மன் அதா அமீரி வகத அதா அனி, யார் என்னுடைய, யார் தலைவருக்கு வழிபட்டுட்டானோ, சமுதாயத்தில தலைவர் என்று ஒரு புரட்சி எடுக்கப்பட்டால், சகோதரர்களே அவர் சமுதாயத்தின் பொறுப்புதாரி என்று அவர் புரட்சி எடுக்கப்பட்டால், பொது மக்களால் புரட்சி எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தலைவருக்கு வழிபடுகிறானோ அவன் எனக்கு வழிபட்டு விட்டான், யார் தலைவனுக்கு வழிபட இல்லையோ அவன் எனக்கு மாறு செய்து விட்டான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே நாங்கள் துரதிருஷ்டமான, கவலையான, மிக கவலைக்கிடமான ஒரு ஒரு உணர்வை நாங்கள் இந்த காலத்திலே நாங்கள் விளங்குகிறோம். என்ன, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஜம்மியத்துல் உலமா என்கிறது அல்லது முஸ்லிம்களை வழிநடத்துகின்ற இந்த அறிஞர் குழு, இஸ்லாமிய அறிஞர் குழு தகுதியானது அல்ல. நாங்கள் வேறொரு குருவை உருவாக்குவோம் அல்லது வேறொரு குருவை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாட்டிலே குழப்பம் செய்வது இந்த உண்மை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு மிக ஒரு ஒரு கெட்ட ஒரு முயற்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஒற்றுமையோட இருக்க வேண்டுமானால், ஒற்றுமையை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைதா தஸாபத் உம்மத்தி ஸகதத் மின் ஐனில்லாஹ், என்னுடைய சமூகம் அவர்களுக்கு இடையிலே சில பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் அதாவது சின்ன பின்னமாகி ஏசி பேசிக் கொள்வார்களே, ஆனால் அதாவது அல்லாஹுடைய பார்வையில் இருந்து அந்த சமூகம் விழுந்துவிடும், அல்லாஹுடைய உதவி அந்த உம்மத்துக்கு கிடைக்காது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த காலகட்டத்திலே அதுவும் பாருங்க இந்த நாட்டிலே முஸ்லீம்களை பற்றி ஒரு தப்பபிப்பிராயம் எல்லா இடங்களிலும் பரவிக்கொண்டிருக்கிறது. ஏதோ அண்மை காலத்தில் சில கிராமங்கள்ல கொழும்பு உட்பட அதிகமாக நோன்பு பிடித்து துஆ செய்து சகோதரர்களே இப்படி கவலைப்பட்டதின் காரணமாக இது எங்களுடைய திறமைகள் அல்ல, அல்லாஹ் ஏதோ சுமூகமான ஒரு நிலையை இந்த நாட்டிலே ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே இதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ஆளுக்கால் பொறாமைப்படுவது, ஆளுக்கு ஆள் நாங்கள் அதாவது ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சி எடுப்பது, இயக்கத்துக்கு இயக்கம் இன்று நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. இயக்கத்துக்கு இயக்கம் அதாவது ஏசி கொண்டும் ஆட்களை தூற்றிக் கொண்டும் சகோதரர்களே மிக மோசமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டும் இன்று அதாவது நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோசமான ஒரு நிலைமையை நாம பார்க்கிறோம் சகோதரர்களே. இயக்கங்கள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் கருத்து வேறுபாடுகள் நமது சமுதாயத்திலே இருக்கிறது. கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்காக நாங்கள் அடித்துக் கொள்ளக்கூடாது சகோதரர்களே. ஒரு மார்க்க விஷயங்களிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இந்த கருத்து வேறுபாடு இருப்பதால் தான் மதுகப்புகள் உருவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஒரு ஆணில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் சட்டங்களை வகுத்த இமாம்கள் ஹதீஸ்கள் அவரவர்களுடைய ஆராய்ச்சி படிக்கி அவர்களுக்கு கிடைத்த அந்த ஆதாரங்கள் கிடைத்த ஆதாரங்களுடைய அந்த சஹியத் அதாவது அவர்களுடைய அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை வைத்து சகோதரர்களே அவர்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். எனவே அதனால் தான் அங்கே மதுஹபுகள் உருவாகி இருக்கிறதை பார்க்கிறோம். மதுஹப் ஷாஃபிஈ, மதுஹப் அபி ஹனீஃபா, மதுஹப் அஹ்மத், மதுஹப் இமாம் அஹ்மத், மதுஹப் இமாம் மாலிக் என்று சொல்லி எல்லாம் இது பிரிவினைகள் அல்ல சகோதரர்களே. இது இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான ஒரு வழி. எனவே இதை யாரும் பிரிவினைகளே பிரிவினை என்று சொல்ல முடியாது. இஸ்லாத்தில் இப்படி எல்லாம் பிரிவினை இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்வதாக இருந்தால் அவர் இன்னும் இஸ்லாத்தை விளங்கவில்லை. எனவே சகோதரர்களே அதே போன்று கருத்து வேறுபாடுகள் எங்களுக்கு மத்தியிலே இருக்கலாம். இது சில்லற பிரச்சனைகள். இதற்காக வேண்டி நாங்கள் சண்டை பிடித்துக் கொள்வது, அடித்துக் கொள்வது அல்லது ஒற்றுமையை நாங்கள் சீர்குலைப்பது இது பெரிய ஒரு அநியாயமாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே எங்களுக்கு அழகான ஒரு வழிகாட்டல் தான் இந்த நாட்டிலே மாஷா அல்லாஹ் இந்த அதாவது ஜம்இய்யத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய அந்த உலமாக்கள் அறிஞர் குழு சகோதரர்களே இன்றைக்கு பல அமைப்பிலும் அங்கே அதாவது பலதரப்பட்டவர்கள் பலதரப்பட்ட அதாவது ஆற்றல் உள்ளவர்கள் அந்த குழுவுக்குள்ளே இருப்பதால் இந்த நாட்டிலே அழகான ஒரு தலைமைத்துவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அதை சீர்குலைப்பதற்கான முயற்சிகளை எடுப்பது அதை அதாவது முஸ்லீம்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு முயற்சியாக அது இருந்து கொண்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே இப்படிப்பட்ட விஷயங்களிலே நாங்கள் அதாவது அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது. பொதுமக்கள் எப்பொழுதும் ஜம்இய்யத்துல் உலமா எதை சொல்கிறதோ சகோதரர்களே அதை நாங்கள் ஏற்று நடந்தால் அமீருக்கு வழிபட்டு விட்டோம், இல்ல அதற்கு மாற்றமாக இந்த ஆலிம் சொல்லுகிறார் அல்லது இந்த ஆலிமோடு சம்பந்தப்பட்ட குழு சொல்லுகிறது அல்லது இந்த இயக்கம் சொல்லுகிறது என்றெல்லாம் அந்த இயக்கம் இந்த இயக்கம் என்றெல்லாம் பார்த்தால் எங்களுடைய எங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இல்லை, நாங்கள் வேறுபட்டு இருக்கிறோம் என்பதை அது காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும், அதற்கு கீழே நாங்கள் செயல்பட வேண்டும், அவர்கள் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் சஹாபாக்களுக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அலைக்கும் பிஸ்ஸன்ஐ வத்தா, உங்களுக்கு யார் பொறுப்புதாரியாக ஆக்கப்படுகிறாரோ, உங்களுக்கு அதாவது அமீராக யார் ஆக்கப்படுகிறாரோ அவர் சொல்லுவதை கேட்டு நீங்கள் வழிபடுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை ஹதீஸில் இருந்து அழகாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. எனவே நாங்கள் இந்த நாட்டிலே சந்தோஷமாக வாழ வேண்டும். முஸ்லீம்களை பற்றி ஒரு தப்பபிப்பிராயம் பரவலாக எல்லா இடங்களிலும் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்குள்ளே ஒற்றுமை இருப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஒற்றுமை சகோதரர்களே சின்ன ஒரு விஷயம் அல்ல, அந்த ஒற்றுமை குடும்ப மட்டத்தில் இருந்து உருவாகணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யர்லா லக்கும் ஸலாஸன், அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து மூன்று விஷயங்களை சந்தோஷப்படுகிறார், உங்களிடத்திலிருந்து மூன்று விஷயங்களை அல்லாஹு தஆலா பொருந்தி கொள்ளுகிறார் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒன்று என்ன, முதலாவது அந்த அபுதுல்லாஹ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து பொருந்திக் கொள்ற விஷயம், எங்களோட மனைவி இதை பொருந்திக் கொள்றா, எங்களோட பிள்ளைகள் இந்த விஷயத்தை பொருந்திக் கொள்றாங்க, அல்லது என்னுடைய தலைவர் என்னுடைய பஸ் இந்த விஷயத்தை பொருந்திக் கொள்றாருன்னா நாங்க எவ்வளவு அக்கறை செலுத்துவோம்? சகோதரர்களே, அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து பொருந்திக் கொள்ளுகிற திருப்தி அடைகிற விடயங்களில் ஒன்று அல்லாஹுக்கு நாங்க இணைச்சாம அல்லாஹ்வை வணங்குறது, அல்லாஹும் பெற நம்பிக்கை வைக்கிறது, அல்லாஹுக்கு இணை வைக்காமல் அல்லாஹை மட்டும் வணங்குவது. அதை அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து திருப்தி கொள்கிறான், சந்தோஷப்படுகிறான் என்று சொல்லிட்டு அது ஈமான். இரண்டாவதாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அன் தனாஸஹு மன் வல்லாஹுல்லாஹு அம்ரக்கும், உங்களோட விடயங்களுக்கு பொறுப்புதாரியாக உங்களை வழிநடத்துபவர்களுக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் யாரை வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு வழிபடுவது, தலைவருக்கு வழிபடுவது, நமக்கென்று இருக்கின்ற அழகான ஒரு வழிகாட்டல் கொண்ட ஒரு ஜமாத்துக்கு வழிபடுவதை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் என்கிறார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, இதிலே நாங்கள் பிழை கண்டு விட்டால், இதிலே நாங்கள் ஒரு தலைமைத்துவம் இல்லை, நாங்கள் அதாவது அவர் சரியில்லை இவர் சரியில்லை என்று சொல்லி குறை சொல்லிக் கொண்டு அதாவது வழிபடாத அவர்களாக இருப்போம் என்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்களுக்கு வந்து சேராது என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாங்கள் உணர்கிறோம். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சமுதாயத்தின் வெற்றி எதிலே இருக்கிறது? அதாவது நல்லதொரு தலைமைத்துவம், அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும், எங்களுக்கு இடையிலே ஒற்றுமை இருக்க வேண்டும், இதிலேதான் எங்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை வைத்திருக்கிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, வேற எந்த ஒரு தலைமைத்துவமும் எங்களுக்கு தேவையில்லை. என்றால் முஸ்லிம்களுடைய எல்லா விஷயங்களும் ஃபிக்ருல் ஆஹிரா, ஆஹிராவுடைய சிந்தனையோடு தான் மேற்கொள்ள வேண்டும். இதைத்தான் எங்களுக்கு குர்ஆன் சொல்லுகிறது. நாம் வியாபாரம் செய்கிறோம், எங்களுடைய வியாபாரம் ஃபிக்ருல் ஆஹிரா, ஆஹிராவுடைய சிந்தனையோடு. நாம் குடும்பம் நடத்துகிறோம், எங்களுடைய குடும்பம் ஆஹிராவுடைய சிந்தனையோடு. இதே போலதான் எங்களுடைய ஆட்சியும், இதற்குத்தான் இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லுகிறோம். அந்நியர்களுடைய ஆட்சி முறை எங்களுக்கு சரி வராது, எங்களுக்கு அல்லாஹ் ஒரு அதாவது சகோதரர்களே, நாங்கள் ஆட்சி நடத்துவதாக இருந்தால் எங்களுடைய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஃபிக்ருல் ஆஹிரா, ஆஹிராவுடைய சிந்தனை உள்ளவர்களாக அவர்கள் இருந்தால் சகோதரர்களே, அங்கு இஸ்லாமிய ஆட்சி நடக்கும். எனவே எங்களுடைய உலகளாவிய எல்லா விடயங்களிலும் ஆஹிராவுடைய சிந்தனை இருக்க வேண்டும். மௌத்துடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த நம்பிக்கை, அதை பற்றிய சிந்தனை, அல்லாஹுடைய பயம், தக்குவாவோடு நாங்கள் எங்களுடைய எல்லா விடயங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு வழிகாட்டல் எங்களுக்கு இந்த நாட்டிலே இப்பொழுது இருக்கின்ற பொழுது ஏன் நாங்கள் அதை உதாசீனம் செய்ய வேண்டும்? சகோதரர்களே, அதை உதாசீனம் செய்வதால் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டம் கண் முன்னாலே தெரிகிறது. எனவே ஒன்றுபட்டால் சகோதரர்களே, பெரிய ஒரு எதிர்பார்ப்பை, அல்லாஹுடைய உதவியை இந்த நாட்டிலே நல்ல ஒரு அல்லாஹ் வெற்றியை எங்களால் வீட்டிக்கொள்ள முடியும் சகோதரர்கள். எனவேதான் சகோதரர்களே, ஒற்றுமை அவசியமாக இருக்கிறது. எங்களுக்கு என்று இருக்கின்ற நல்ல தலைமைத்துவம், இந்த உலமாக்களுடைய வழிகாட்டல் இருக்கிறது. அவர்களிலே அத்தனை ஆளுமை கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அன்றைய காலம் மாதிரி சகோதரர்களே, உலமாக்கல் என்றால் ஏதோ கட்டம் மோதுகிறவர்கள் மட்டும்தான், உலமாக்கல் என்றால் மௌலித் படிப்பவர்கள் மட்டும்தான், உலமாக்கல் என்றால் தொழுகை நடத்துபவர்கள் மட்டும்தான். அந்த காலம் இப்ப மலையேறி சகோதரர்களே, ஆளும் என்று சொல்லுகிறவர் அத்தனை திறமை உள்ளவர்களாக இருக்கணும். எனவேதான் இன்றைக்கு மதரசாக்களில் கூட அந்த திறமைக்கான வழிகள் இன்று செய்யப்படுகிறது. இன்று நம்மை இந்த நாட்டிலே வழிநடத்துகின்ற அந்த உலமாக்கள் அத்தகைய தகுதி உள்ளவர்களாக இன்று இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, அத்தனை திறமைகளிலும் சகோதரர்களே, மிக உன்னதமான திறமை இறையச்சம், தக்குவா, அல்லாஹுடைய பயம், நீதம், இது உலமாக்கள் இல்லாமல் இருக்குமா சகோதரர்களே? எனவே ஒருவர் அரசியலிலே முதிர்ச்சி அடைந்திருக்கிறார் என்பதால் மட்டும் அவரை தலைவராக முடியாது, முஸ்லிம்களுடைய தலைவராக ஆக்க முடியாது. இது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது. ஒருவரிடத்திலே பணம் இருக்கிறது என்பதால் மட்டும் அவரை முஸ்லிம்களுடைய தலைவராக ஆக்க முடியாது. ஒருவரிடத்திலே வீரம் இருக்கிறது என்பதால் மட்டும் அவரை முஸ்லிம்களுடைய தலைவராக ஆக்க முடியாது. வீரம் வீரத்தோடு பணத்தோடு சகோதரர்களே, அரசியல் செல்வாக்குகளோடு அங்கே இறையச்சம், தக்குவா, குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கம். ஏன் குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கம் தான் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த இந்த சமுதாயத்துக்கான வழிகாட்டல். அதை அறிந்தவர்களாக, அதை படித்தவர்களாக முஸ்லிம்களுடைய தலைவர் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தை, ஒரு தலைமைத்துவத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். இதை கொண்டுதான் இந்த உம்மத்துடைய வெற்றி இருக்கிறது. இல்லை என்றால் சகோதரர்களே, இப்ப இருக்கிற நிலைமையை விட இன்னும் மோசமான நிலைமைகள் உண்டாகும். இஸ்லாத்தின் விரோதிகளுடைய உள்ளத்திலே அல்லாஹ் எங்களை பற்றிய கௌரவத்தை கலட்டி விடுவார். இதிலிருந்து அல்லாஹ் நம்மனைவர்களையும் பாதுகாக்கணும். எனவே அல்ஹம்துலில்லாஹ் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு இறைநேசர்களான தக்வா உள்ள ஆளுங்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதாவது உலமாக்கள் ஒரு நாளும் வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டார்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருப்பதால் இந்த ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ். எனவே அன்பு சகோதரர்களே, எங்களுடைய இந்த நாட்டிலே ஒரே ஒரு தலைமைத்துவமாக இந்த நாட்டிலே முதிர்ச்சி பெற்ற ஆரம்ப காலத்திலே இருந்து செயல்படுகிற ஜமியத்துல் உலமாவை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அழுத்தமாக நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த விளக்கத்தை அல்லாஹ் அத்தனை நாட்டு மக்களுக்கும் கொடுப்பானாக. நாம் அனைவர்களுக்கும் இந்த விளக்கத்தை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்ளுவானாக. அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை பிரகாசத்தை ஏற்படுத்துவானாக. யா அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னித்து விடுவாயா. சிறந்த ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் இஸ்லாமிய உலகம் பதித்துக் கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ் அத்தனை வளங்களை இன்னி முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கிறாய். கனி வளங்களை, கனிய வளங்களை கொடுத்திருக்கிறாய், பொருளை கொடுத்திருக்கிறாய். ஆனால் நல்ல ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் முழு உலகத்திலும் முஸ்லிம்கள் திண்டாடுகிறார்கள். யா அல்லாஹ் ரப்பே எங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல முழு உலகத்துக்கும் யா அல்லாஹ் நல்ல ஒரு தலைமைத்துவத்தை முஸ்லிம்களிலே ஏற்படுத்துவாயா. முஸ்லிம்களை ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு தக்வாவை கொடுப்பாயா. இறை உன்னுடைய பயத்தை கொடுப்பாயா. யா அல்லாஹ் நீ குர்ஆனிலே கற்றுக் கொடுத்த பண்புகளை அவருடைய வாழ்க்கையிலே கொடுப்பாயா. இஸ்லாமிய உம்மத்தை பாதுகாப்பாயா. இந்த நாட்டிலும் நாங்கள் சிறுபான்மையாக வாழ்கிறோம். யா அல்லாஹ் எங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற முயற்சிகளிலே வெற்றியை கொடுத்து விடாதே. எங்களை சூழ உள்ள மக்களுடைய உள்ளத்திலே எங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை போடுவாயா, நல்லெண்ணத்தை போடுவாயா. யா அல்லாஹ் எங்களுக்கு எதிராக சதி செய்பவர்களை நீயே பார்த்துக் கொள்வாயா, அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயா, எங்களை பாதுகாப்பாயா. இந்த நாட்டிலே எங்களுக்கு உரிமை இல்லை என்று கூட சிலர்கள் பேசுகிறார்கள். இந்த நாட்டிலே ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த நாட்டிலே நீ இறக்கி வைத்தது உண்மையாக இருக்கிறது ரப்பே. ரப்பே எனவே யா அல்லாஹ் இந்த நாட்டிலே நான் எங்களுக்கு உள்ள உரிமைகளை யா அல்லாஹ் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு நீ வழங்கப்படுத்துவாயா, கண்ணியமாக எங்களை வாழ வைப்பாயா. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயா. எங்களுடைய தலைமைத்துவத்தை சீரான நல்ல மக்களை சீரான தலைமைத்துவமாக ஆக்குவாயா. ஒற்றுமையை எங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவாயா. யா அல்லாஹ் தலைமைத்துவத்துக்கு வழிபட்டு நடப்பவர்களாக எங்களை ஆக்குவாயா. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயா. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயா. ரப்பனா அலைக்க தவக்கல்னா வைலைக்க அனபுனா வைலைக்கல் மசீர். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين. الحمد لله.